سبحانك لا علمنا إلا ما علمتنا اللهم ألهمنا مراشد أمورنا وعيدنا من شرور الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم وقال الله تبارك وتعالى وأنكحوا الأيامى منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال عليه الصلاة والسلام أيضا يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحصن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء وقال عليه الصلاة والسلام أيضا تنكح المرأة لأربع لجمالها ولمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين تربت يداك أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான உலமா பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனை விடவும் மனிதனுடைய தேவையை ரொம்பவும் விளங்கியவனாக இருக்கிறான். காரணம் மனிதனை படைத்தவன் அவன். மனிதனுடைய தேவைகளை அவன் விளங்கியிருப்பதை விடவும் மனிதனுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் என்பதில் மனிதனை விடவும் அவன் ஆர்வமாக இருக்கிறான். அதனால்தான் ஹாஃபிஸ் இப்னு அல்-கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, அடியானுடைய தேவைகளை எந்த குறைவும் இல்லாம பூர்த்தி செய்யணும் என்பதில அடியான் மறந்திருந்தாலும் அல்லாஹ் எவ்வளவு கரிசனம் காட்டுறான். அடியானுடைய நோயில் நோய்க்கு ஆரோக்கியம் கிடைக்கணும், நோயில்லாத வாழ்க்கை வாழணும், அடியானுக்கு கஷ்டங்கள் வந்துடக்கூடாது, அடியானுக்கு உரிய நேரத்தில் உரிய ரிசுக்கு போய் சேர்ந்துடணும் என்ற விஷயங்கள்ல அடியான் கவனம் எடுக்க முன்னாலேயே அல்லாஹ் கவனம் எடுக்கிற விஷயம் இந்த அடியானுக்கு திரையை நீக்கி அல்லாஹ் காட்டினான்டா, அல்லாஹோட அடியானுக்கு வரக்கூடிய முஹப்பத்தினால உள்ளம் உருகி மௌத்தா போயிடுவான். அல்லாஹ் அவ்வளவு தூரம் எங்களுடைய தேவைகளை விளங்கி வச்சிருக்கிறான், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். ஆக அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த தேவைகளில் ஒன்றுதான் நிக்கா. அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உருவாக்கப்படுவதற்காக, ஜனங்களுடைய பெருக்கத்துக்குரிய ஒரு சபபாக ஏற்பாடாக அல்லாஹ் நிக்காக வச்சிருக்கிறான். இது ரப்புடைய மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி, மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி. அவன் குர்ஆன் சொன்னான், நீங்க நிக்காக சாதாரணமான ஒரு விஷயமாக நினைக்காதீங்க. நிக்காக என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய குதிரத்துகள் ஒரு குதிரத்து. وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹுடைய அட்டாட்சிகள் உள்ளதுதான் உங்களுடைய ஜோடிகளை உங்களில் இருந்தே உருவாக்கிய. ஆணுக்குரிய ஜோடியை அல்லாஹ் மனித இனத்திலே பெண்ணாக உருவாக்கினார், பெண்ணுக்குரிய ஜோடிகளை மனித இனத்திலே உள்ள ஆண்களை உருவாக்கியிருக்கிறார். அல்லாஹ் இதை ஒரு ஞானமாக சொல்லி காட்டுறான். இதுக்கு மாற்றமாக படைக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும் நிகழ்ச்சி செய்யும். மனிதனுக்கு ஜோடியாக ஒவ்வொரு ஆணுக்கு ஜோடியாக ஒரு மிருகத்தை, பெண்ணுக்கு ஜோடியாக ஒரு மிருகத்தை அல்லாஹ் படைச்சிருந்தா ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்திருக்கிறோம், ஆனா சந்தோஷமாக வாழ்றதுக்கு இல்லாது. அல்லாஹ் சொல்ற இந்த அத்தாட்சியை நினைச்சு பாருங்க. மீன் அன்புசிக்கும் வந்துவாஜா, ஏ அப்படி படைச்சோம், லிதஸ்குனூ இலைஹா, நீங்க அந்த பெண்ணோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றது. ஆணுக்குரிய ஜோடிய பெண்ணாக, பெண்ணுக்குரிய ஜோட ஆணாக ஒரு இனத்தில் இருந்து படைச்சது இங்க அடிச்சு கொண்டதுக்கல்ல. நீங்க இருவரும் திருமணம் செஞ்சதில் இருந்து சுவர்க்கத்தில் போய் சேருகிற வரைக்கும் சந்தோஷமாக வாழும், உலகத்தில் உங்களோட உயிர் பிரிகிற வரைக்கும் இருவரும் சந்தோஷமாக வாழும். உங்களை கொண்டு அவளுக்கு நிம்மதி உண்டாகும், அவளை கொண்டு உங்களுக்கு நிம்மதி உண்டாகும். கணவன் என்று சொல்லும் போது மனைவிக்கு ஒரு நிம்மதி வரணும், மனைவி என்று சொல்லும் போது வெறுப்பு வரக்கூடாது, அவனோட ஒரு நிம்மதி உண்டாகும். இப்படி வாழத்தான் இந்த ஏற்பாடு. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், அதுக்கு மேலாலே நாங்கள் ஒரு நியமத்தை செய்வோம். அதுக்கு மேலாலே ஒரு நியமம், அது என்ன நியமத்தை? வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பாசத்தை ஏற்படுத்துறான். ரெண்டு பேருக்கு இடையில முஹப்பத்தும் பாசமும் உண்டாகிறது லேசான வேலை இல்லை, அது உலகத்தில் உள்ள ஒரு பாரமான வேலை. ரெண்டு பேருக்கு இடையில அன்பு உண்டாக்குறது உலகத்தில் ஒரு பெரிய சவால். சண்டை பிடிக்கிறவர்களை ஒத்துமைப்படுத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ரெண்டு குழுக்களுக்கு இடையில மோதல் உண்டாகிச்சா அந்த மனக்கசப்புகளை நீக்கிறது எவ்வளவு பெரிய பாரம். அதுக்கு உலகத்தில் எவ்வளவு காசு செலவழிக்கிறான், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் அந்த இடத்துல போய் முயற்சி செய்யறாங்க, ஒற்றுமையை உண்டாக்க முடியல. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சொல்ல நாங்க ஏற்பாடு செஞ்சு தரோம். எப்படி ஏற்பாடு செய்யறோம்? உங்களுக்கு இடையில ஒரு இயற்கையான முஹப்பத்தை உண்டாக்குறோம். வஜால பைனக்கும் மவத்தத்தை உரம், அல்லாஹ் உங்களுக்கு இடையில ஒரு பாசத்தை உண்டாக்கினார். இதனாலதான் எழுதியிருக்கிறாங்க, ஒரு திருமணத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை விட அந்த திருமணத்துக்கு யாரும் அன்பளிப்பு தரலையா. ஒருத்தர் ஒரு திருமணத்தில் உள்ள முழு செலவே பொறுப்படுகிறார், எவ்வளவு? ஒரு கோடி ஒருமுறை. அந்த திருமணத்துக்கு ஒரு கோடி ரூபாய் செலவாகிறது, ஒரு மனிதர் பொறுப்படுகிறார். உலமாக்கள் எழுதுறாங்க, இவர் கொடுக்கிற ஒரு கோடியை விட அல்லாஹ் கொடுக்கிற அன்பு பெருசு. அல்லாஹ் அன்பை பறிச்சுதான் நீங்க ஒரு கோடி கொடுத்து நிக்காக பெருசா செய்வீங்க, வீடு கட்டுவீங்க, வாகனம் வாங்குவீங்க, அடுத்த நாளைக்கு அடிச்சுக்கிட்டு முறிஞ்சு போயிருவீங்க. அதனால முஹப்பத் ஆக பெரிய விஷயம். ஆகவே அரபு சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஞாபகத்துகளை தந்திருக்கிறோம். இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயாத்தில் லிகௌமியத்ஃபக்கரூன், ஒரு மனிதனுடைய திருமண வாழ்வில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பல அத்தாட்சிகள் இருக்கு. இன்னும் சிந்திப்பாங்க இருந்தா எங்களோட வாழ்க்கையில் அல்லா எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிறார். இதை இன்னும் சிந்திப்பாங்கன்னா இன்னும் படிப்பிட விடுவான். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, நிக்காஹுடைய நிகழ்வுகள் ரொம்ப சின்னது. அது பெரியொரு விஷயமே அல்ல. அதுக்கு பிறகுள்ள நிகழ்வு தான் ஆக பாரமானது. அதுக்கு பிறகுள்ளது. ஆனா நாம இன்னைக்கு அந்த நிகழ்வை பத்தி பேசி முடிச்சிடுறோம். அந்த நிகழ்வோடு முடியதில்லை. ஆனா அந்த நிகழ்வை பத்தி ஏன் பேசணும்னா, பின்னால இருக்கிற வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது ஆரம்ப நிகழ்வு. துபாயில ஒரு பஹஸ் பண்ணினாங்க, ஒரு ஆராய்ச்சி. அதிகமான விவாக ரத்துகள், டிவோர்ஸ் ஏன் நடக்குது? உலமாக்கள் ஒரு குழு அமைச்சு ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அவங்களோட முடிவு என்னண்டா, பல காரணிகள் இருக்கிறதுக்கேலும் அதிகமான குடும்பங்களில் திருமணம் முடித்த பிறகு சண்டையும் சச்சரவும் முடிவுகளும் உண்டாகிறது. எதால? அந்த திருமணத்தில வீணான செலவுகள் செய்யப்பட்டதால். ஆடம்பரம், தாம்பீகம், வீண்விரயம், பெருமை, பகத்து, தன்னுடைய பணத்தில் உள்ள தகமையை ஊருக்கு காட்ட போறது, இது அடிக்கிற குடும்ப வாழ்க்கையில. வெளியில காட்டிக்கொள்றது வெக்கம். இந்த முசீபத்துகள் வரும் என்று தெரிஞ்சுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணத்தை மூக்கணங்கயிறு எல்லாம் விடுறது கேளாது. நினைச்சவன் அவன் வழியில கொண்டு போறது, காலி ஆட்கள் அவங்கள பேட்டன்ல, மாத்திரக்காரன் அவருடைய பேட்டன்ல, சம்பந்தோட்டக்காரன் அவருடைய பேட்டன்ல, சவுதிக்காரன் அவருடைய பேட்டன்ல, இப்படி நிக்காகல போகிற எல்லாரும் வேண்ட வழியில வாங்க. முழு உலகத்துக்கும் ஒரு புறதான் நிக்காக. அந்நிக்காகவின் சுன்னதி, அந்நிக்காகவின் சுன்னதி, பமர் ரகிபான் சுன்னதி, அது வேறொரு ரிவாயம். ரெண்டும் இணைஞ்ச ஒரு ஹதீஸ் அல்லது அந்நிக்காகவின் சுன்னதி தனியொரு ஹதீஸ். திருமணம் என்பது என்னுடைய சுண்ணாவில் ரெண்டும் உள்ளது. ஏன் அப்படி சொல்லணும்? திருமணம் ஒரு சுண்ணத் என்று சொன்னா அந்த பேச்சு ரெண்டு வழங்கு. ஒருத்தருக்கும் ஒரு சுண்ணத்துன்னு தெரியாது, அதனால சொல்றாங்களா? தொழுதோ ஒரு பருது என்றா தெரியாதவர்களுக்கு சொல்றீங்க, தெரியும். சுண்ணத்து என்று ஏன் வலியுறுத்துறாங்க? நீங்க சுண்ணத்துக்கு அப்பால் திருமணத்தில் போறீங்க, அதை சுண்ணத்தின் பக்கம் திருப்புங்க. அலிப்ல இருந்து யாவரைக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் தேடுங்க, நான் முஸ்லீம் ஏண்ட நிக்காகந்தால் ஹஜரத் ரசூலுல்லாஹ் எப்படி அந்த நிக்காக நடத்தினாங்க, அந்த முறையில நான் நடத்தினால் என் குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ்வோட உதவி இறங்கும். இல்லை, உலகத்திலேயோ மறுமையிலேயோ அதுக்குரிய விபரீதத்தை நான் அனுபவிக்க வேண்டி வரும். இன்றைய மக்கள்கிட்ட சுன்னத்து எப்படி போச்சுன்னா, சுன்னத்தா, சுன்னத்து தானே, என்னது சுன்னத்து தானே, அது பரல இல்லை, சுன்னத்து தானே, என்னமோ கத்தினா செய்யற மாதிரி சுன்னத்து தானே. அந்த சுன்னத்து சாதாரணமானதா? அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒவ்வொரு சுன்னத்தும் ஹிதாயத். ஹிதாயத் என்ற என்ன? சில சுன்னத்துகள் மனிதன் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், சில சுண்ணத்துகளை விடுவது மனிதனை நரகத்துக்கு கொண்டு வரும். சுண்ணத்து நன்மையோ சுண்ணத்து தோல்வியில் வெற்றியை கொண்டு வரும். சுண்ணத்தை விடுவது வெற்றியில் இருந்தவரை படுகொலியில் தள்ளும். சுண்ணத்துடைய பொறுமதி. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிக்காக என்ற சுண்ணத்தில் உள்ளது அதை சுண்ணத்தின் பக்கம் கொண்டு வாங்க. திருமணத்தை முன்னால் அதை யோசிங்க, இந்த சுன்னத்தை எப்படி சுன்னத்தாக செய்யலாம். ஒவ்வொரு முறையும் சொல்லி தந்தான். சஹாபாக்களுக்கு தவறு போகும்போது சொல்லி கொடுத்தான், எப்படி நீங்க இந்த சுன்னத்தை அமல்படுத்தணும், எப்படி ஹயாத் ஆக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது உங்களை நீயத்துகளை சீராக்குவோம். பல பயான்கள் சொல்லிக்கிறோம். திருமணம் முடிக்கிறவருடைய நீயத்தை எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை ஹயாத் ஆக்குறேன். திருமணம் வேற எதுக்காகவும் அல்ல,
திருமணம் முடிக்கிறது வயது போனதுக்காக, அல்லது தொழில் அமைஞ்சிட்டு, அல்லது தகுந்த ஜோடி அமைஞ்சிட்டு, ஊரில் எல்லாரும் கேட்கிறாங்க திருமணம் முடிக்காத்தியோட குறையா போயிடும். இல்ல, அதுக்கு உண்டுக்கும் நான் பயந்து திருமணம் முடிக்கல. ஏன் அல்லாஹ் குர்ஆனில் எனக்கு அன்பு கட்டளை இட்டிருக்கிறான், எனது ரசூல் தன்னுடைய சுன்னா வந்து நிக்காக சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு தலை குனிஞ்சு நான் நிக்காக முடிக்க. எங்கட நிக்காகுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்கள நிக்காகுக்கும் இடையில வித்தியாசம் இல்லை. நான் திருமணம் முடிக்கிறேன் ரப்பு சொன்னதுக்கா. இந்த நீயத்தோட நிக்காக முடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷத்தை வாக்களிச்சுக்கிறான். ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சம்பவம் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கு. அவர்களுடைய நீயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தி கொடுத்தான். சில திருமணங்கள் செய்து தோல்வியில் அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. பாத்திமா பின்த் கைஸ்ல போத்து போனாங்க திருமணம் செஞ்சு. திருமணம் முடிக்கிறது விடுபடுறது, முடிக்கிறது விடுபடுறது, சோகம் அவருடைய வாழ்க்கையில. திருமணம் முடிச்சு வாழ்றதே ஒரு 25-30 வருஷம். 20 வயசுல திருமணம் முடிச்சா 50 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால கிளவி. இந்த 30 வருஷத்துக்குள்ள எத்தனையோ உடைவு. கடைசியா ஒரு சஹாபி ஹதரத் அபு சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா நிக்காஹ் செஞ்சார். அவருடைய பிரச்சனை, அவருடைய பிரச்சனை. அவரும் ஒரு கோபத்தில் ஒரு முறை ஒரு தலாக் சொன்னார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு தலாக் சொன்னார். மூணாவது பேலன்ஸ் யமனுக்கு போற நேரம் ரெண்டு பேருக்கு மட்டும் கேள்வி. அவர் ஹதரத் அலியோட யமனுக்கு போனார். அப்போ பிரச்சனை, யமன்ல இருந்து மூணாம் தலாக்க சொல்லி அனுப்பினார். மூணாம் தலாக்கு கொடுத்தனர் நிவாரணம். மூணாம் தலாக் கொடுக்கிற நேரம் கொஞ்சம் கோதுமமா கொடுத்து அனுப்பினார். ரொட்டி சொல்றது தலாக் கொடுக்கிறவரு வக்கீல் வந்து கொடுத்தாரு, கொடுத்துட்டு சொன்னாரு உங்களுக்கு மூணாம் தலாக்கு சொல்லிட்டாரு, இதாவுடைய காலத்தில் இதை பாவிச்சுக்கோ. ஆள் குழம்பிச்சு. பாத்திமா பித் கை குழம்பிட்டா. இந்த மாவால் இதா இருக்கலாமா? மூணு சுத்தம் இதா இருக்கணும். கிட்டத்தட்ட 2-2.5 மாசம் இந்த மாவால் என்ன செய்ய? எனக்கு முழு செலவையும் தரணும். நான் இல்லாட்டி ரசூல் இல்லாத வழக்கு போடுவன். கணவண்ட புறத்தால செய்தி கிடைச்சது, இதுவும் தாரதுகிட பொறுப்பில்ல, மரியாதைக்காக தந்தோம். உடுத்து படுத்து போனான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கணவர் உங்களுக்கு எதுவுமே தாரதுக்கு பொறுப்பில்லை. இதை சந்திக்கிறதும் அவருடைய பெருந்தன்மையால சந்திக்கிறார். இதை கபூல் செஞ்சு முடியும். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனிதர் அவங்கள்ட்ட வந்தா வந்த விஷயத்தை மட்டும் முடிச்சு அனுப்ப மாட்டான். அவங்களுக்கு இன்னும் ஏதும் வழிகாட்டல்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பில போகுது தெரியுது என்று சொன்னா அதன் பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுவாங்க. அந்த பெண்ணு சொன்னாங்க, ஃபாத்திமா பின்த் கைஸ், நீங்க இதா முடிஞ்ச பிறகு இன்னொரு நிக்காக செய்யறண்டா, இந்த மஷூராவோடு இது போற நிக்காக நடக்கும். சரியா ரசூலல்லாஹ், நான் ஏத்துக்கொண்டேன். திருமணம் பேசி வந்திருக்கிறான். இதுதான் ஒரு நபீட்டுள்ள தன்மை. இந்த தன்மை தான் எங்கள்ட்ட இல்ல. அல்லாஹ் எந்த இடத்துல எப்படி நடக்க சொல்றானோ உலகம் கோபிச்சு கொண்டாலும் அகினா அப்படித்தான். அதான் நபிமார்களிட போக்கு. நாங்க முகத்தாட்சியே நடக்கிறேன், சில இடங்களுக்கு முகத்தாட்சியே நடக்கல. இந்த பெண் ரெண்டு சஹாபிய பத்தி மஷூரா கேட்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லவா? எங்களுக்கு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, எங்களோட நல்ல கூட்டாளி முகம்பத்தானால் இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயம் பேசி வந்தீங்க நல்லவா? நாங்க பாக்குற சொன்னாலும் ஏதாவது குறைகளை சொன்னாலும் அவங்க ஒதுக்கொள்வாங்க. சொல்லாம விட்டு பிறகு பேர் கோபம் வந்தாலும் இவங்க கோபிச்சு கொள்வாங்க. அவரு கோபிச்சு கொள்வார், இவர் கோபிச்சு கொள்வார். அல்லாஹ் இரக்கப்படுவான். இந்த பேச்சு இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு பிரச்சனை. ஏத சஹாபாக்கள் என்ன நம்பி எந்த தீனுக்குள்ள வந்த உண்மை, ஆனா நீங்க கேட்கிற மஷூரா உங்களை கணவனா எடுக்க, இவங்க ரெண்டு பேரும் உங்களோட நீ உங்களை கணவனா வர தகுதி இல்லை. காரணம் சொன்னாங்க, கடுமையான வறுமையில இருக்கிறார், வசதியே இல்லை. அவரு சாப்பிடுறதே பெரிய ஒரு பொறுப்பு. நீ ஏற்கனவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சு கொண்டு வாரவ, இப்படி ஒருத்தரை பேர் திருமணம் முடிஞ்சா அடுத்த இன்னொரு தலாக்கு தான் நடக்கும், இன்னொரு பிரச்சனை தான் உண்டாகும். அபுல் ஜஹமோட பண பிரச்சனை இல்ல, அவரோட அஹ்லாக் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அடி வாங்க தயாரண்டா முடியும், கொஞ்சம் சட்டி சூடான அடிபுழு அசாவை இப்படி வச்சுக்கிட்டே இருப்பார். சின்ன தவறு விழுந்தாலும் பெரிய அடிபுழும். கழுத்திலிருந்து அசாவை கீழே வைக்க மாட்டாரு. அப்படியா இவ பார்த்த என்னடா இது, ரெண்டு பேர் தான் பேசி வந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்படியாம், நான் எப்படி வாழ்ந்த? யார் ரசூலல்லா? அப்ப நீங்களே ஒரு ஆளை பார்த்து பேசினாங்க, நான் தெரியுதா தானே பிரச்சனை? உங்களுக்கு அல்லாட தொடர்புக்கு நீங்க ஒரு ஆளை காட்டிதாங்க சொன்னாங்க. சொல்லல்லா, நல்ல விஷயம், வா நான் பேசிட்டாங்க. யாரு? நீங்க முடிங்க, உத்தாமா நோய பிடிக்கிறீங்க, மீட்டர் பிடிக்கிறையா? எந்த காரணம்? ஏன் உஷாமா உங்களுக்கு விருப்பம் இல்லை? நான் முஆவியா முடிக்காம இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் சொன்னேன். அபுல் ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் சொன்னேன். நீங்க உஸாமா கூடாதுன்னா காரணம் சொல்லணும். என்ன காரணம் சொன்னா? ரெண்டு பிரச்சனைக்கு வரல. முதலாவது பிரச்சனை, யார் ரசூலல்லாஹ், ஃபேமிலி ப்ராப்ளம். நீங்க அவரோட உம்மா அடிமை பொம்புல, முதலாவது நோய் தான். நீங்க இவ்வளவு நாளும் மாப்பிள்ள மாரோட அடிச்சு கொண்டு ஃபர்ஸ்ட் நோ இதுதான் உம்மா. அடி உம்மா உம்மா உடைய நீ வாழ போற இல்ல, உம்மாடி. ரெண்டாவது பிரச்சனை, கொஞ்சம் ஆள் டாக் நிறமும் கொஞ்சம் வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க முடிக்கிறதுல கைவிங்க. இதுக்கங்களை விளக்கம் சொல்லல. பாத்திமா நீங்க இவரை முடிக்கிறதுல கபூல் செய்யறதுல ஹைரிக்குது. நீங்க சொன்ன காரணம் எல்லாம் நிக்காகக்குரியதல்ல, ஏற்புடையதல்ல. ரொம்ப பாரமா போச்சு. இவருக்கு படுகிறதில் ரசூல்லா போட்டு இருக்கிறாங்க முடி. தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி கைருல் லக். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீ கட்டுப்படுறது உனக்கு ஹைரி. ஆளுக்கேத்த மருந்தை போடுவாங்க. ஏற்கனவே உடஞ்சு கொண்டு வந்தால் சொன்ன கசப்பு தான். அல்லாஹ் நபி சொல்றதுனால நீயத்தை அப்படி சமைச்சிக்கொண்டு நபி சொல்றாங்க ஹைரம் இருக்கும் என்ற நம்பிக்கையில முடிச்சே. ஆனால் நான் எதிர்பார்க்கல, மற்றவங்களோட வாழ்ந்த அளவுக்காவது இவரோட வாழ்வரட்டும். ஏன் முடிக்க முதல்ல இவரை பற்றி இந்த உள்ளத்தில் நல்லெண்ணம் இல்லை. ஆனால் முடிச்ச பிறகு அல்லாஹோட உதவி எனக்கு எப்படி இறங்கி சென்றா, நாங்க சந்தோஷமாக வாழ்றதை பார்த்து எங்கட ஏரியாவில் உள்ள பெண்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க, எங்களுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையாதாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த நிக்காஹ் அமைஞ்சா அல்லாஹ் வாதா செய்யறான், உங்களோட வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை உண்டாக்குவேன். சந்தோஷம் தான். சாபித் ரஹிமஹுல்லாஹ் பாதையில போய்கொண்டிருந்தார். கடுமையான பசி. அப்பிள் தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு அப்பிள் விழுந்துச்சு, அதை எடுத்து சாப்பிட்டார். பசியும் சாப்பிட்டார். சாப்பிடுற நேரம் இடையில தான் ஒரு சிக்கர் வந்துச்சு, அடே எவண்டையோ அப்பல புறக்கி நான் தின்னனே, அனுமதி கேட்கலா. தோட்டத்தில் இருக்கிற காவல்காரன் போய் சொன்னாரு, இந்த பாரு அப்பல எடுத்து சாப்பிட்டுட்டன், பாதியும் முடிஞ்சு போச்சு, பசியில சாப்பிட்டன், இதுக்கு ஹலால் சொல்லு. அவன் சொன்ன என்ன வச்சுக்கு காவல் காக்க, ஹலால் சொல்ற வேலையே இல்ல. அதான் சார் பொஸ்தில கேட்டுக்கோ நீங்க. எங்க பஸ் இருக்கிறார், தூர போடும், சரி நான் போறேன். பஸ் போய் சொன்னார், அப்ப லீக்குது பசியில நான் எடுத்து வார பசி வரைக்கும் சாப்பிடுறேன், இதுக்கு ஹலால் சொல்லு. பஸ் யோசிச்சாரு, இவ்வளவு தூரம் அப்பல் பாதிக்கு வாரான்டா இவன் சாதாரண ஆளாக்க மாட்டான். அப்பல்ல ஒரு பாதிய கடிச்சிக்கிறா பசிக்கு, இதுக்கு ஹலால் கேட்டு வாராருண்டா, இவருட உள்ளம் கருப்பா இருக்காது, இது வெள்ளையான உள்ளம், பிரகாசமான உள்ளம். சொன்னாரு, உன்னை மன்னிக்கிற நான், ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க எதையும் சொல்லுங்க நான் செய்யறேன், ஆனா என்ன மன்னிக்கணும், ஹலாலா நான் மௌத்தாகும். சொன்னாரு, என் மகளை நீ நிக்காக முடிக்கணும். அப்பதான் ஹலால் சொல்லுவார். என்னடா இது, அப்பல் பாதிக்கு ஹலால் கேட்டு போனா மகளை தரப்போறார். ஆனா ஒரு விஷயம், ஏண்ட மகள் குருடு, கண் தெரிபடாது, காது கேட்கறதில்ல செவிடு, நடக்க இல்லாத முடம், என்ன செய்ய எதையும் செய்யறேன்னு சொல்ல, சரி முடிஞ்சுதாங்க, ஹலால் சொன்னா போதும், நிக்காக நடந்தாச்சு. மணப்பெண்ணை சந்திக்கிறாரு, அந்த பெண் சலாம் சொல்லுது, முசாபஹா செய்து பார்த்தா நடை ஊமை என்றாரே சலாம் சொல்லிச்சு, கையெல்லாம் வேலை செய்யாதுன்றாரே முசாபஹா செஞ்சாரே, காலெல்லாம் ஊனம் என்றாரே, எழும்பி வந்தாரே, என்ன மாறி வேறத்தி வந்துட்டாலோ. சொன்னா உங்களோட வாப்ப இப்படி எல்லாம் உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க அப்படி இல்லை, அந்த பெண் சொல்லிச்சு, எங்க வாப்ப சொன்னது உண்மை, என் கண் பார்க்காது என்று சொன்னது என்ன தெரியுமா, நான் ஹலால தவிர எதையும் என் கண்களால பார்த்தில்ல, என் காது கேட்காது என்று சொன்னது ஹலால தவிர எதையும் நான் கேட்டில்ல, ஒவ்வொரு உறுப்பையும் சொன்னான். அல்லாஹ் இந்த திருமண தம்பதிகளுக்கு கொடுத்த ஒரு பிள்ளை தான் ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், நுஅமான் இப்னு சாபித். வேறு பலருக்கும் இது மாதிரி சம்பவங்கள் சொல்லப்படுகிறது, ஆனால் கூடிய ஆதாரங்கள் இமாம் அபூ ஹனீஃபா விஷயத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்ப முதலாவது எங்களுடைய தேவை என்ன, நீயத்து சீராக ஏன் நிக்காக இருக்கு, தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுறதுக்காக தான் நிக்காக செய்யும், எனக்கு வேற ஒன்றும் தேவை, அல்லாஹுடைய ரசூலை கட்டும், அவனுக்கு வழிபடும். இரண்டாவது விஷயம் பார்க்கணும், திருமணத்தில் உள்ள ஒரு ரெண்டு நாள் இந்த நிகழ்ச்சி எல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முறப்படி நடக்குதா, தனி மனிதனா வாழ்ந்தன், இப்ப குடும்பம் ஒன்று தலைவனாக போறன், குடும்பம் ஒன்று ஆரம்பிக்க போறன், நான் குடும்பத்துடைய தலைவர், வரப்போற மனைவி குடும்ப தலைவி, எங்களுக்கு பின்னால் ஒரு வம்சம் ஒன்றே உருவாக போகுது, கயாம நாள் வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த குடும்பத்தில் வரப்போறாங்க, அதுக்கு நாங்க ஆரம்ப கருத்தாக்கள். அப்ப இந்த ஆரம்பம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போல இருந்தா தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் எங்க வாழ்க்கையில கிடைக்கும். அதை பார்க்க, திருமண நிகழ்வு நடக்குது, இங்க மணவாளர் இருக்கிறாரு, மாப்பிள்ளை இருக்கிறாரு, பெண்ணுடைய பொறுப்புதாரி வலியும் இருப்பான். குத்துபா ஓதப்படும், அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அந்த பெண்ணை இவ்வளவு காலமும் ஒழுக்கம் மரியாதை கண்ணியம் பாதுகாப்போடு வளர்த்த அந்த வாப்பா அல்லது அவருக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த வலி இந்த கணவருடைய கையில் ஒப்படைக்கிறார். முழு சபையும் ஷாஹித், உங்களுக்கு அமானிதமா கையில் தந்துட்டது. நீங்க எப்படி இந்த கொஞ்ச காலம் நடக்க போறீங்கன்றது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கயாமத்தில் நீங்க வகை சொல்லிக்கோங்க. அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயான் சொன்னாங்க, ஏய் பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்துகோங்க, எடுக்கிறீங்க பல வார்த்தைகளை சொல்லி அதுக்கு பிறகு மோசடி செய்றீங்க. இத்தகுல்லாஹ் ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. எச்சரித்தாங்க. காரணம் ஃபைன்னக்கும் அஹஸ்ஸுமுஹுன்ன பிஅமானில்லாஹ், அந்த பெண்கள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக எடுத்திருக்கிறீங்க. மனைவிமார்கள் அல்லாஹ்வோட அமானிதம், மனிதன் தந்த அமானிதம் இல்ல, அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ்வை சாட்சியாக நிறுத்தி அமானிதமாக எடுத்திருக்கிறீங்க. அவளை பார்ப்பதும் தொடுவதும் ஹராமாக இருந்துச்சு, அல்லாஹ்வோட வார்த்தைகளை சொல்லி ஹலால் ஆக்கினீங்க. அல்லாஹ்வோட வார்த்தைகளை சொல்லி அவளை தொடுகிறத ஹலால் ஆக்கினீங்க. அதுக்கு பிறகு அவரை சந்திக்கிறவங்க எல்லாரும் அவர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஏ, அவர் பெரிய வாழ்த்தப்பட வேண்டியவர், பெரிய ஒரு சுமையொண்ட எடுத்திருக்கிறார், மஜ்லிஸிலிருந்து எழும்புகிறார், சுமையொண்ட தூக்கி கொண்டு பரம்பரையொண்ட கழுத்தில் தூக்கிறார். முழு பேரும் அவரு துவா செய்யணும், இந்த பாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் சுமக்கோடும், அல்லாஹ் வரக்கு செய்யட்டும். பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்யட்டும், உங்க ரெண்டு பேரையும் நல்லா சேர்ந்து வாழ வைக்கட்டும், சந்தோஷமா சேர்ந்து வாழ வைக்கட்டும். துவா ஓதியாச்சா, அதுக்கு பிறகு ஒரு சாப்பாடு, சின்ன வேலை. அது என்ன சாப்பாடு? சரியா சொல்ல ஒரு சாப்பாடு, வலிமா. திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு மாப்பிள்ளையோட சார்பில் வலிமான் நீயத்தோடு கொடுக்கப்படுற சாப்பாட்டு பேர் வலிமா. நீயத்து வைக்கிறார், வலிமா சாப்பாடு. மாப்பிள்ளையோட புறத்தில் கொடுக்கிறார், வலிமா. ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, அவங்க குடும்பம் நடத்தின பிறகு வலிமா கொடுக்கப்படுகிறது சால சிறந்தது. அஃபுமல் இவ்வளவுதான். இதை ரொம்ப பாரமாய் கொண்டோம், இதை ரொம்ப பாரமாய் கொண்டோம். இதனால ஒருத்தன் வாழ்க்கையில பெரிய ஒரு காலத்தை அழிக்கிறான், அவருடைய திருமணத்தை பசந்தா நடத்த. அல்லாஹ் சுவர்க்கத்தில் தரஜாக்களை தேடுறதை கொடுத்த வயசு, சுவர்க்கத்தில் அந்தஸ்து தேடு, பெரிய பெரிய மாளிகைகளை தேடு, அல்லாஹ்வை 24 மணி நேரமும் பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்தஸ்து அடை. இதுக்கு ஆயுதம் கொடுத்தான், அந்த பெருமதியான வாலிப வயசு அப்படியே அழிக்கிறான். இந்த திருமணம் சந்தோஷமா அமையணும், என்ன அமையணும், ஊருக்கு பெருமை காட்டணும், ஊரில் எல்லாரும் சொல்லணும் பெருசா கொடுத்துட்டான். அப்படி சொல்ல மாட்டான், பெருசாக ஆக ஆக பொறாமக்காரன் கூட. பெரிய கல்யாணம் கேட்ல நின்று கேளுங்க, எப்படி கல்யாணம் பண்ணு, 100 to 99 வேசிட்டு தான் போவான். இவர் நினைக்கிறேன் புகழ்ந்துட்டு போறேன்னு உத்தாவா செய்வான். அஜியார் ஜிசாக்குமுல்லா, உங்களை வீடு பாருங்க, செஞ்சு கனியாயிட்டேன், இங்கே வேச்சு அல்லாட்டையும் வேச்சு தள்ளி செலவழிஞ்சே மிச்சம். இதனால மார்க்கம் சொல்லுது, மார்க்கம் சொல்லல, நீ ரொட்டியும் தண்ணியும் கொடுத்து அனுப்பு அப்படி சொல்லல மார்க்கம். வீண்வரையும் செய்யாத, அநியாயம் செய்யாத, ஆடம்பரத்து போகாத, அநியாயப்படுத்தாத. உங்களுக்கு ஹலாலா செல் இருக்குது, கடன் படாம ஹலாலாக சம்பாதிச்ச பணம் இருக்குது, உங்களுக்கு முழு ஊரே சேர்த்து 10,000 சான் கொடுக்கலும் கொடுக்கும், மானம்னு சொல்லல கொடுக்கும். ஊருக்கு காட்டுறதுக்கு 100 பேரிட்ட பிச்சை, 100 பேரிட்ட பிச்சை, பிச்சை வாங்கி 200-300 சான் கொடுக்கிறார். பிச்சை கொடுத்தவரும் வந்து திருட்டு போறாரு. தேவையா இப்படி கல்யாணம்? ஏ பெருமை, இதனால ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கு காட்டி கொடுத்தாங்க, திருமணம் நடக்கிற நேரம் உன்ன கையில எப்படி வசதி இருக்குதோ அது மாதிரி வலிமா கொடுத்து முடிச்சது, அதுக்கு தலைய உடைச்சிட்டு போகாத. ஹஜரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜரத் உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜரத் ஸஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹைபர்ல கைதியாக பிடிக்கப்பட்ட பெண் ஹஜரத் ஸஃபியா, அழகான பெண் ராணி ஹஜரத் ஸஃபியா. ஹைபர்லயே நிக்காஹ் நடந்துச்சு, இடையில வார வழியில ஒரு கூடாரத்தை அடிச்சு வலியுமா கொடுத்தாங்க, ரொட்டியும் ஈச்சம்பழமும் மட்டும் கொஞ்சம் தயிரும் வச்சினா உள்ளவங்களுக்கு கொடுத்தாச்சு, வலியுமா முடிச்சு. ராணி அந்த நேரம் அவ்வளவுதான் வசதி. அதுக்காக இருந்த அப்துல் ரஹ்மான் கோடீஸ்வரர் அவர்கிட்ட கடன் கேட்கவும் இல்ல, மருமகன் உஸ்மான் அப்பான் லட்சாதிபதி அவர்கிட்ட கடன் கேட்கவும் இல்ல, தன்னிடம் எது இருக்கிறதோ அதை வைத்து வலிமாவை முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபக்கம் ஹஜ்ரத் ஜைனபுடைய நிக்காக நடக்குது, அல்லாஹ் நிக்காக நடத்தி வச்சான். ஹஜ்ரத் ஜைனபுடைய நிக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமாக வலிமா கொடுத்தாங்க, ஹஜ்ரத் அனஸ் அனுப்பினாங்க ஆட்களை கூட்டிட்டு வாண்டே. ஹஜ்ரத் அனஸ் சொல்றாங்க சஹி முஸ்லிம்ல இருக்குது, 300 பேரை நானே கூட்டிட்டு வந்தேன். 300 பேர், 300 தான் ஆச்சு அவரது, அது இல்லாம இன்னும் ஏராளமான நபர்கள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க, வசதி உள்ளவங்க ஹஜ்ரத் ஜைனபுடைய நிக்காக முன்மாதிரியாடுங்க, வசதி இல்லாதவங்க ஹஜ்ரத் சஃபியாட உம்மு ஸலமாட நிக்காக எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி போகணும்னு கட்டாயம் இல்லை. அதுக்காக கடன் பட தேவையில்லை, அதுக்காக கூட வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் தளிக்க தேவையில்லை. வேளாண் பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருமணம் முடித்த பிறகுதான் பொறுப்புகள் அவர் நிறைவேற்ற ஆரம்பிக்கணும். இப்ப அந்த கணவனுக்கு சில ஹுகூக்குகள் இருக்குது, ஹக்குகள் இருக்குது, அந்த ஹக்குகள் அவர் நிறைவேற்றல, அல்லாஹ்விட்ட அவர் குற்றவாளியாக ஆகுவார். அதுதான் மறக்கப்படுது. கணவனுக்கு முன்னால இருக்கிற ஹக் என்ன? ஒரு பெண்ணை கைப்பிடிச்சிட்டார், கபில்து, அவளை நான் கபூல் செய்து கொண்டேன், இவ்வளவு மகர் கொடுத்தேன், மகர சொல்றார், கபூல் செய்து கொண்டேன் என்று சொல்றார், பொறுப்படுத்தார். இப்ப என்ன செய்ய போறார்? அல்லாஹ் சொல்றான், உனக்கு முன்னால ரெண்டு வகையான பொறுப்பு, நீ அந்த ரெண்டே நிறைவேற்றும். ஒன்று உலகத்தில் உள்ள பொறுப்பு, இன்னொன்று அவளை மறுமையில பாதுகாக்கிற பொறுப்பு. துனியாவுடைய வயிற்றில உள்ள நெருப்பில் இருந்தும் அவளை பாதுகாக்கணும், ஆஹிராவில நரக நெருப்பில் இருந்து அவளை பாதுகாக்கிறதும் கணவனுடைய பொறுப்பு. அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தான். ரெண்டையும் அடுத்தடுத்த சூறாக்கள் தான் சொல்றான். திருமணம் முடிச்சீங்க, மனைவி உங்களோட விருப்பத்துக்கு இசைவாக நடந்து கொள்றால் நாலாந்தம் அவளுக்கு நீங்க செலவு கொடுக்கிறது ஃபர்து ஐன். நல்ல வசதி உள்ளவர் அந்த வசதிக்கு ஏற்றவாறு செலவு கொடுக்கணும். நடுத்தரமான வருமானம் உள்ளவர் நடுத்தரமான முறையில் கொடுக்கணும். ஆக வசதி குறைந்தவர் அவருடைய வசதிக்குள்ள மாதிரி கொடுக்கணும். குர்ஆன் சொல்லுது, லியுன்ஃபிகுது சாதி மின் சாதிஹி ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله. வசதி உள்ளவங்க அவங்க வசதியால மனைவி மக்களை தாராளமா செலவு செய்வோம். யாருடைய ரிஸ்கை அல்லாஹ் கட்டுப்படுத்துகிறானோ அல்லாஹ் அவரை கொடுத்ததில் இருந்து செலவழிக்கட்டும். எந்த மனிதனையும் அவன் சக்திக்கு மேலால் அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான். இந்த செலவு அநியாயம் அல்ல, மனைவி செலவழிக்கிற செலவழிப்புகள் அனைத்தும் சதகாவாக போகும். சதகா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிக்காஹுடைய பாடத்தை கொண்டு வராங்க, அது முடிய தலாக்குடைய பாடத்தை கொண்டு வராங்க, இது ரெண்டும் முடிஞ்சுன்னு ஆரம்பிக்கிறது கிதாபு நஃபகாத். செலவு எப்படி கொடுக்கப்படும் ஒரு பாடமே போடுறாங்க. அந்த பாப ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது ஹதீஸுல் குதுசியை கொண்டு வராங்க. அல்லாஹ் குறிப்பிடுறான், ஏ ஆதமுடைய மகனே, நீ செலவு செய், நான் உனக்கு செலவுதார். குடும்பத்தில் செலவு செய், வீண்வரையம் இல்ல, பாவத்துக்கல்ல, அவர்களுடைய பசிக்காக, அவர்களுடைய ஹலாலான உடைக்காக, அவர்களுடைய ஹலாலான தேவைகளுக்காக செலவு செய். அல்லாஹ் வாதா தர்றான், நான் உனக்கு செலவு தார். ஹதீஸ்ல இருக்குது, மனைவியில வாயில ஒரு கவலம் உணவு எடுத்து வைக்கிறீங்க, அல்லாஹ் அதுக்கும் சதக்காட குளிய தாரான். ஆனால் வீட்டில் செலவழிக்கிற எல்லா செலவுகளுக்கும் சதக்காட கூலி இல்லை. ஒருத்தர் ஒரு நாளை 10,000 செலவழிக்கிறாரு, 10,000 சதக்காட கூலி கிடைக்காது. இன்னொருத்தர் 50,000 செலவழிக்கிறாரு, கிடைச்சிடாது. யாரு கிடைக்கும் செலவழிக்கிற நேரம்? அல்லாஹ் இதுக்கு சவாப தரணும்னு நியத்துக்கும். ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகுது, 10 ரூபாய் செலவழிச்சவருக்கும் சதக்காட நன்மை கிடைக்கும். ஹதீஸ்ல இருக்குது, வஹுவ யஹ்தஸிபுஹா, செலவழிக்கிற நேரம் அல்லாஹ் கூலி தருவான் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு செலவழிக்கிறார், அல்லாஹ் அவருக்கு சவாபு கொடுக்கிறார். சதக்காட கூலி துனியாட தேவை. மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்கிறதும் மாப்பிள்ளையிட பொறுப்பு, வீடு கொடுக்கிறது பொண்ணு வீட்டுல போயிட்டு வீடு கேட்கிறல்ல, மனைவியிட வாப்பாட்ட வீடு கேட்கிறல்ல, மனைவியிட நானாட்ட வீடு கேட்கிறல்ல. இது வெக்கம் கட்ட வேலை, வெக்கம் கட்ட வேலை. பெண் வீட்டில போய் வீடு கேட்கிறது மாறி சொல்ல வேண்டி வரும், நீ ஆடல்ல நீ பெண் என்று சொல்ல வேண்டி வரும். அவளிட்ட வீடு கேட்டா அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தாவுடைய காலத்திலே சொல்றான், மூணு இத்தா, மூணு தலாக்க விட குறைய சொன்னீங்க, ரஜிஇ இத்தாவில் இருக்கிறாவா? நீங்க இருக்கிற வீட்டில தான் அவள் இத்தாவே முடிக்கணும், அதுக்கு போறதா போடணும். ஒரு ஆண் என்று சொன்னா யாரு? அவண்ட உழைப்பால ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறவன், அடுத்தவன் கையை நம்பி வாழ்றவன் அல்ல. அவங்க தரையிலும் தராமல் இருக்கலும் நீ அதை வாயால கேட்கவும் கூடாது, சைக்கிளையால கேட்கவும் கூடாது. உன் மனதில் அந்த உசுறு அந்த எண்ணம் உதித்தாலும் நீ பித்த கேட்டதுக்கு சமம், பித்த கேட்டாய். சந்தியில வந்து கோப்பையை பிடிக்கிறான், ஆற்றா இப்படி 1 ரூபா போடு 2 ரூபா போடு, இவனும் எனக்கு வீடுதான் கேட்கிறவனும் சமம். இவர் கோட் போட்ட பிச்சைக்காரன், அவன் கோட் போடாத பிச்சைக்காரன், இவ்வளவுதான் வித்தியாசம். பிச்சை சுத்த பிச்சை ஒரு பண்ணாங்க. மனைவியிட சொந்த வீட்டுல நீ போய் வாழ்றதை விட நீ கூலிக்கு ஒரு வீடு எடுத்து அல்லது ஒருத்தன் தந்த இரவல் வீட்டில் உள்ள மனைவியை போய் வச்சுக்கொண்டு நீ கௌரவமாக வாழ்வாய், கௌரவமாக வாழ்வாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படைகளை சீராக்கினாதான் வீட்டில தீனுடைய மாகோல கொண்டு வரையிலும். பிச்சைய கேட்டுட்டு நீ அங்க போய் இருந்து கொண்டு எப்படி தீண்ட மாகோல உண்டாக்க போற? அங்க உன்ன மனைவியும் இருப்பால், உன் மைனியும் இருப்பால், நீ எப்படி அங்க மகரம் பேணாம தீன உண்டாக்க போற? அங்க ஈமான்தாரி உருவாகாது, தஜ்ஜால பின்பற்ற கூட்டம் தான் அங்கு உருவாகும். ஒரு ஆண் ஆணாக இருக்கும், ஆண் ஆணாக இருக்கும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் விசேடமாக என்ன சொல்ல வரோம்னா, விசேடமாக என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஜமான் ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஜமான், ஃபித்னாவுக்குள்ள ஒரு காலம். என்ன ஃபித்னா? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் எச்சரித்த ஒரு ஃபித்னா இருக்குது. இன்னமும் அந்த ஃபித்னாவை உத்தரவு காணல, ஆனால் ஒன்றோ நாங்க காண போறோம் அல்லது எங்கட பேர பிள்ளைகள் காணப்போகுது. உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல, இதுவரைக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயம் பலவிதமான அழிவுகள் நாசங்களை கண்டிருக்குது, சந்திச்சிருக்குது. உயிரிழப்புகள், அழிவுகள், பஞ்சங்கள், சேதங்கள் பலதையும் கண்டிருக்குது. ஆனால் அது எல்லாத்தை விட பெரிய ஒரு ஃபித்னா வர இருக்குது. அது என்ன ஃபித்னா? தஜ்ஜாலுடைய ஃபித்னா. என்ன தஜ்ஜால ஃபித்னாவில் என்னது? தஜ்ஜால என்ன ஃபித்னா? பணக்காரர்கள் திருப்ப கிடைக்கலாம். நாம் தொழுத எங்கட வீடுகளுக்குள்ள, நாம் தஸ்பீஹ் செய்த இடங்கள், நாம் ஹலாலாக கட்டின வீடுகளுக்குள் முருத்தத்துகளை தஜ்ஜால் உருவாக்க போறான். எங்கட பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள பிள்ளைகள் மஹ்ஷரில மதம் மாறியவர்களாக எழும்ப போறாங்க. ஜீரணிக்குமா எங்கட மனசு? இது இந்த ஹாஜியாரில பேரப்புள்ள தஜ்ஜால நம்பி முருத்தத்தா போய்த்தான் மஹ்ஷர்ல பாப்பீங்களா சந்தோஷமா? இது எங்கட வீடுகளுக்குள்ள வரப்போகுது, எங்கட வீடுகளுக்குள்ள வரப்போகுது. இதனாலதான் முன்னைய நபிமார்களை தெரியும், அவங்களோட உம்மத்தில தஜ்ஜால் வரமாட்டான். ஆனாலும் உம்மத்துகளை எச்சரித்தார்கள். ஏன் அவ்வளவு அபாயம்? ஈமான்தாரிகளுடைய வீடுகளுக்குள் ஈமானை பறிகொடுப்பவர்கள் உருவாக போறான். ரோட்ல ஒரு மனுஷன் பொட்டு வச்சுக்கிட்டு வந்து சலாம் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. பதில் சொல்லுவா? பொட்டு வச்சு சலாம் சொல்றான், பதில் சொல்ல மாட்டோம். இதுல பொம்பளை சொல்லுமா? நாங்களே சொல்லாட்டி பொம்பளை ஓடும். அந்நிய மனிதன் கிளாஸ்ல டீ குடிச்சா அதே கழுகாம குடிக்கிறது நாங்க, அந்த அளவுக்கு அவனை இனங்கண்டு வச்சீங்க. சில வீடுகளில் பெண்கள் செலவாத்து சொல்லி கழுவாங்க, அப்படி கழுகு அவசியம் இல்ல, ஆனா கழுவாங்க. அவ்வளவு பிரிச்சு வச்சீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொட்டு வச்சவனுக்கு நீங்க சலாம் சொல்லல, ஆனால் தஜ்ஜாலுடைய நெற்றியில காபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுத வாசிக்க தெரியாதவனும் அதை வாசிப்பார். வாசித்த பிறகும் கூட்டம் கூட்டமா அவனை பின்னால் போறான். அஹ்மதுடைய ரிவாயத்தில் இருக்குது, முஸ்னத் அஹ்மதில, யாரு கூட போற? உங்களோட வீடுகளுக்குள் இருக்கிற பெண்கள் போவாங்க. தஜ்ஜாலுக்கு கூடிய வரவேற்பு கிடைக்கும் முஸ்லிம் பெண்களால. காபிர் போறது புதினம் இல்லை. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் இருக்குது, ஒரு வாப்பா ஒரு வீட்டு பொறுப்புதாரி வீட்டுக்கு ஓடி வருவான். கை தேடுத்து அவன் உம்மா, அவன் மனைவி, அவன் மகள், அவன் சகோதரிய வரிஞ்சி கட்டுவான். இவளும் வெளியில போனா தஜ்ஜாலு பின்னால பெய்திடுவான். பயத்தாள் இவ்வளவு பெரிய ஆபத்துங்களுக்கு முன்னாடி. இதுக்கு என்ன செய்யணும்? திருமணம் முடிக்கிற இந்த பொறுப்புதாரிகள் தான் கவனம் எடுக்கணும். எங்கட வீட்டில தஜ்ஜால் வாப்பவை கண்டாலும் ஈமான பறிகொடுக்காத ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கும். அது எப்படி உருவாக்கி? நாங்க ஏமாந்து போயிட்டு தெரியுமா? புள்ளை எல்லாம் புள்ளக்கு ஒரு ஜுப்பாவை போட்டுட்டி, பெரிய ஜுப்பா போடுற அப்படி. வாப்ப நினைச்சுக்கிறேன் இவன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தம்பி என்று. ஜுப்பா போடுவோம் வாப்பை மாந்து துவா ஓதுறான். டொய்லெட்டு போனா துவா, தூங்கி எழுப்பினே துவா, தூங்கும் போது துவா. மாஷா அல்லாஹ், எல்லாம் சரி. மகளுக்கு ஃபர்தா போட்டிங்க, முடியாச்சு. ஃபர்தா அல்லாட கட்டளை, சரி. இதை வச்சு ஈமான்தாரி என்னிடம் போட்டுருவான. ஈமான்தாரிக்கு வெறும் அடையாளம், அல்லாட கட்டளை மூடித்தானா ஓடும். மறுபேச்சதுல இல்ல, அதை கொண்டு திருப்தி ஆகவானம். நீங்க பாருங்க, உங்களோட புள்ளகளை செக் பண்ணுங்க. உங்களால ஒரு உதவி செய்யலாம போற நேரத்தில் புள்ளகள் எங்க ஓடுறாங்க? அந்த டைம் பாக்கையில் உங்களோட புள்ளகள் எப்படி வளர்ந்திக்கிறது? காசி தேவைப்படுது, உங்களால காசி கொடுத்து கொள்ளலாம். புள்ளகளும் மனைவியும் என்ன செய்யறாங்க பாருங்க. வீட்டில் ஒருத்தருக்கு நோய், டாக்டர் சொல்லிதான் இந்த நோயை ஒன்றும் செய்யலாம். இப்ப மனைவியை புள்ளகளையும் பாருங்க என்ன செய்யறாங்க. வெறும் ஜுப்பாவை துவாவையும் கண்டு நம்பிடுவான். தைரியமா உங்களை கண்ணை மூடி கபரு போய் அந்த நேரத்தில் பார்த்து ஹஜரத் இமாம் ஹாத்தமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலை இவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஒரு மந்திரி போனார். மந்திரி இதோட முடிக்கிற ஒரு மந்திரி போனார். மந்திரிக்கு பின்னால மந்திரியில யாரு? ஒரு மினிஸ்டர் சொல்லுங்களேன். அவர் போறாரு, பின்னால் அவருக்கு ஆட்கள் எல்லாம் போறாங்க. அவனே தாகம் வந்துட்டு, அமீரே தாகம் வந்துட்டு. அடையப்பா எங்கேயாவது தண்ணி எடுத்தான். ஹாத்தமுல் அஸம் வீட்டை தட்டினாங்க. அவங்களுக்கு தெரியுது ஹாத்தமுல் அஸம் வீடு. தண்ணி கேட்ட உடனே ஒரு சின்ன புள்ள தண்ணி கொண்டு கொடுத்து தண்ணி குடிச்ச அந்த சந்தோஷத்துல அமீர் உத்தரவிட்டாரு, இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நிதி உதவி செய்யும். கெட்டு கெட்டா காசி கிடைச்சு ஃபுல் ஹாப்பியில் இருக்கும். மினிஸ்டர் வந்து சல்லி வாங்கிட்டு போயிட்டீங்க, சந்தோஷம் தானே, எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, காசி கிடைச்சிட்டு. தண்ணி கொடுத்தது ஹாத்தமுல் அஸ்லம் ரஹிமஹுல்லாட மகள் சின்ன புள்ள, அந்த புள்ள மட்டும் அழுகு, குடும்பமே சிரிக்குது. ஹாத்தம் மகள் சின்ன புள்ள, பருவ வயது அடையல, அந்த புள்ள மட்டும் அழுகு. கேட்டாங்க, இந்த நேரத்தில் ஏன் அழுகிறாய்? அந்த புள்ள சொல்லுது, ஒரு பலகீனமான மஹ்லூக்கான இந்த அமைச்சர் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டதால இவ்வளவு எங்களுக்கு உதவி செஞ்சுட்டான், முழு வல்லமையும் தன்னுடைய கையில வச்சிருக்கிற ஜப்பாராகி அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்பட்டா எங்களை என்ன செய்வான்? சின்ன பிள்ளையோட சிந்தனை மினிஸ்டரை பார்த்து அல்லாஹ்வை ஞாபகம் வர வைக்கிறதா, அந்த சிந்தனையை யாரு கொடுத்தீங்க? யாரு கொடுத்தீங்க? இப்படி எங்களை வீடுகளை உருவாக்குறது அந்த வீட்டுடைய தலைவர் பொறுப்பு. தஜ்ஜால் இருந்த வீடுகளை பாதுகாக்கலாம், தஜ்ஜாலுடைய ஆதரவாளர்கள் இருந்து சமூகத்தை பாதுகாக்கலாம், பரம்பரையை பாதுகாக்கலாம், பேரப்பிள்ளைகளை பாதுகாக்கலாம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுடைய நிக்காஹுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மிக தூர நோக்கோட சிந்திச்சு அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறைகளை காட்டினாங்களோ அந்த முறையிலே நாம் செயல்படுத்த முயற்சியுமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, இந்த நிக்காஹோடு சம்பந்தப்பட்ட தம்பதியின் வாழ்க்கையில் பரக்கு செய்வானாக, நோயில்லாத வாழ்க்கை இவர்களுக்கு நசீவாக்குவானாக, சாலிஹான சந்ததிகளை அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக, சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஆக்ரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله 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 الله